السلام عليكم ورحمة الله وبركاته. أحمد الله تبارك وتعالى على آلائه، وأشكره عز وجل على نعمائه، وأصلي وأسلم على سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا وأسوتنا وقرة أعيننا محمد أفضل خلق الله وأكرم رسله وأنبيائه، وعلى آله وأصحابه وأتباعه وأحبائه. أما بعد، பேரருளாளன் பெரும் கிருபையாளன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதற்கண் புகழ்ந்து துதிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவன், இணை துணையற்றவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன். அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். அல்லாஹ் தஆலாவின் அருமை தூதர், எங்கள் தலைவர், எம் உயிரிலும் மேலான அஹ்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அருமை குடும்பத்தவர்கள், அருமை தோழர்கள், அவர்களின் வழியை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிற நடக்கவிருக்கிற நன்மக்கள், அவர்களின் உன்னத வழிக்காக அழைக்கும் உழைக்கும் நற்பணி புரியும் அனைத்து நல்லோர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் ஸலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பாக கேட்டு வசிய செய்கிறேன். அல்லாஹ் தஆலாவுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஓர் இபாதத்திலே எம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவனபதியிலே நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பு நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நமக்கு இஸ்லாம் என்கிற மார்க்கம் என்கிற பெரும் நிஅமத்தை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்வாங்கு வாழ வைத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம், அதைவிட ஒரு பெரும் நிஅமத் நமக்கு கிடையாது. அல்லாஹ் மார்க்கத்தை நமக்கு பின்பற்றுகிற வாய்ப்பை தந்திருப்பதை விட ஒரு பெரிய நிஅமத் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து நமக்கு வந்தது கிடையாது. அல்லாஹ் தஆலா இறுதி வரைக்கும் நம்மை அவனது மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வானாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தூதை உலகத்துக்கு எடுத்துச் சொல்லுகிற காலப்பகுதியிலே, இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் இஸ்லாத்தை அவர்களால் கொண்டு போக முடியாத நிலையிலே ஒரு தனி மனிதனாக இருந்து கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய தூதை மக்களுக்கு எட்டி வைக்கக்கூடிய வழியை இலகுபடுத்தி வைத்தான். அது அவர்களிடம் இஸ்லாத்தை தழுவி வாழ்ந்த சஹாபிகள் ஊடாக நடைபெற்றது. அன்னாரிடத்திலே இருந்த சஹாபி பெருமக்கள் தாம் பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் அவர்களுடைய வஃபாத்தின் பின்னரும் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் அல்லாஹுடைய தீனை மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அவர்களிடத்தில் இஸ்லாத்தை ஏற்று வாழ்ந்த தாபிகள் அவர்களைப் போலவே உலகத்தின் மூளை முழுக்கெங்கும் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்த வழியிலே நாம் வாழுகிற நாட்டிலே இலங்கையிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தில் சில ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்த நாட்டிலே இஸ்லாம் வந்து சேர்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டுக்கு மிக பெரும் அருளை அந்த வழியிலே செய்தான். சுமார் 1300 சொச்சம் ஆண்டுகள் இந்த நாட்டிலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் வாழ்ந்திருக்கின்றனர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே வாழ்கின்ற முஸ்லிம்களை இஸ்லாத்திலே வாழ்வதற்குரிய ஏதுவான சூழல் ஒன்றை ஏற்படுத்தி தந்திருப்பதும் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளும் நேமத்துமாகும். அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாத்தை, நமக்கு முன்னிருந்தோர் பெற்றிருந்த இஸ்லாத்தை, அதற்கு முன்னிருந்தோர் பெற்றிருந்த இஸ்லாத்தை அவ்வந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் நம்முடைய பகுதியிலே எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை விளங்கி அதற்கேற்ப அவர்கள் நடைமுறைப்படுத்தி வந்திருக்கிறார்கள். அவர்கள் முழுமையான ஒரு முஸ்லிம் நாடு அல்லாத ஒரு சூழலிலே இஸ்லாத்தை எப்படி தமக்கு சக்திக்குட்பட்டவாறு பின்பற்றி ஒழுகலாம் என்கிற சிற்றுகை சட்டத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த வகையிலே அவர்கள் வாழ்ந்திருந்த காலம், நேரம், சூழல் எல்லாவற்றையும் அனுசரித்து இபாதத்துக்குட்பட்ட சகல விஷயங்களிலும் இஸ்லாத்துக்குள்ளே நின்று தம்முடைய விடயங்களை அமைத்துக் கொள்வதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களே, அருமையான தோழர்களே, நம்முடைய அப்பப்பா என்று தொடரக்கூடிய மூத்த பரம்பரை அவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்த காலத்திலே 12-13 நூற்றாண்டுகள் முன்னே இருந்து அவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நூற்றாண்டின் பல பகுதிகளிலும் அவரவர்களுக்கு வாழக்கூடிய சூழலிலே ஏற்ற முறையிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதிலே கரிசனை கொண்டவர்களாக இருந்தார்கள். இபாதத்துகள் ஒரு பகுதி. இபாதத்துகளுக்கு வெளியிலே தாம் குடும்பத்தை நடத்துவதிலே பேணப்பட வேண்டிய இஸ்லாம், அனுசரிக்கப்பட வேண்டிய, பின்பற்றி ஒழுகப்பட வேண்டிய இஸ்லாத்தின் சட்டதிட்டங்கள், இஸ்லாத்தின் போதனைகள், ஏவல்கள், விளக்கல்களை எல்லாம் அவர்கள் பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள். வர்த்தகத்திலே அவர்களுக்கு தேவையான ஒழுங்குமுறைகளை இஸ்லாத்துக்கு ஏற்ப அமைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் இந்த நாட்டுக்குள்ளே மட்டும் இருந்து தொழில் செய்தவர்கள் அல்ல, பொருளீட்டியவர்கள் அல்ல, கடல் மார்க்கமாக கப்பல் ஓட்டி அதன் வழியாக பொருட்களை இங்கிருந்தும் அங்கும் அங்கிருந்து இங்குமாக கொண்டு வந்து இப்படியெல்லாம் கடல் மார்க்கமாக வர்த்தகத்திலே ஈடுபட்டிருந்தவர்கள், கடல் வழி வர்த்தகம் வாணிபத்திலே உயர்ந்திருந்தவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லிம்கள். அவர்கள் அந்த நேரத்தில் கூட இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே வரக்கூடிய வர்த்தகம் சார்ந்த பிரச்சனைகளை கூட தமக்குள்ளே இஸ்லாமிய முறைப்படி தீர்த்துக் கொள்கிற வளமை அவர்களிடத்தில் இருந்திருக்கிறது. இப்படி எல்லாவற்றையுமே அவர்கள் செய்து வருகிற போது திருமணம் செய்து கொள்வதும், திருமணத்தின் பிறகு குடும்ப வாழ்க்கை நடத்துவதும், திருமணம் முடிவு வந்துவிட்டால் அதனை எப்படி செய்து கொள்வது என்பதெல்லாம் அவர்களிடத்திலே நடைமுறையில் இஸ்லாமிய முறைப்படி இருந்து வந்திருக்கிறது, பின்பற்றி வந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மூதாதையர்கள் முஸ்லிம்களாக இருந்து இந்த நாட்டிலே இப்படியெல்லாம் வெவ்வேறு ஆட்சிகளுக்கு கீழே இருந்த நேரத்திலும் கூட மார்க்க, குடும்ப, இப்படி எல்லா விஷயங்களிலும் அவர்கள் பின்பற்றி வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சார்ந்த சட்டதிட்டங்கள், ஒழுக்கங்களை அவர்கள் தமக்குள்ளே முடியுமான அளவு ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்து வந்து கொண்டிருப்பது வரலாற்றிலே முடிவு செய்து வைக்கப்பட்ட, பிரிவுபடுத்தப்பட முடியாத உண்மை. நமக்கு மாறி மாறி வந்த இந்த நாட்டிலே ஆண்டவர்கள், காரணித்துவத்தின் கீழ் இந்த நாட்டை வைத்திருந்தவர்கள் கூட இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை ஓரளவேனும் கொடுத்திருந்தார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத ஏனைய சகோதரர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சிங்களவர்களாக, பௌத்தர்களாக, இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய சமய அனுஷ்டானங்களை பின்பற்றி ஒழுங்குவதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய உரிமையை, சுதந்திரத்தை ஓரளவேனும் பாதுகாத்து கொடுத்திருக்கிறார்கள். போர்த்துக்கேயர்களாக இருக்கலாம், ஒல்லாந்தர்களாக இருக்கலாம், ஆங்கிலேயர்களாக இருக்கலாம், எல்லோருமே இந்த விஷயத்திலே கொஞ்சம் முன்பின் இருந்திருக்கும். ஆனால் முஸ்லிம்களுடையவும் ஏனைய இனத்தவர்களுடையவும் சமயம் சார்ந்த சட்டத்திட்டங்களிலே அவ்வளவு அவர்களை அடிமைப்படுத்தி சுதந்திரங்களை பறிக்கக்கூடிய வேலைகளை செய்யவில்லை. அந்த வகையில்தான் நம்முடைய மூதாதையர்களான முஸ்லிம்கள் தமக்குள்ளே இருந்த இபாதத் சார்ந்த விஷயங்களையும் அதுபோல குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் ஒழுங்குபடுத்தி வந்து நான் அவர்களிடத்திலே
குடும்ப பிணக்குகள் வரக்கூடிய நேரத்திலே அவர்கள் தீர்த்துக் கொள்வதற்குரிய ஒரு முறையை மேற்படுத்தி வைத்திருந்தார்கள். அதுதான் காலப்போக்கிலே சட்டமாக வரைவு பெற்று இந்த நாட்டிலே வழக்காட்டிலே இருந்த முஸ்லிம்களுடைய திருமண திரும விவாகரத்து ஒழுங்குகள் எல்லாம் ஒரு சட்ட வடிவத்தை பெற்றது. இது நீண்ட வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வந்ததுதான் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே முஸ்லிம் போர்ஷனோ கொஞ்சம் இருக்கிறது. அதாவது முஸ்லிம்களுக்கென இருக்கக்கூடிய தனியான அவர்களுக்கென்றே ஸ்பெஷல் லோ விசேட சட்டங்கள் மூன்று இருக்கின்றது. ஒன்று முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம், மற்றது வக்ஃபு சட்டம், மற்றது முஸ்லிம் விருப்பாவதம் இல்லா பின்னுரிமை சட்டம். அதாவது ஒருவர் வசூய செய்யாமல் ஈசா, அதாவது அவர் சரியான முறையிலே தனக்கு பிறகு தன்னுடைய சொத்துக்கள் யார் யாருக்கு போக வேண்டும் என வில் எழுதாமல் உயிர் எழுதாமல் போயிருந்தால் அவருடைய சொத்துக்களை அவர் விட்டு சென்ற செல்வங்களை வாரிசுரிமைப்படி இஸ்லாமிய முறைப்படி அவருடைய வாரிசுக்காரர்களுக்கு பிரித்துக் கொடுக்கப்படக்கூடிய இந்த சட்டமாகிய மூன்று சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது என்றால் அவை சும்மா வந்தவை அல்ல. பன்னெடும் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் வழக்கிலே பின்பற்றி வந்ததுதான் பின்னர் சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி வந்த மூன்று சட்டங்களில் ஒன்றுதான் முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டம். இந்த முஸ்லிம் விவாக விவாகரத்து சட்டம் நீண்ட காலமாக 1900 முதல் கால் நூற்றாண்டினை இருந்து அமலுக்கு வந்ததற்கு பிறகு 1981 ஆண்டு சட்டத்திலே ஒரு மேம்பாடு சென்று அது ஒரு உருப்பெற்ற நிலையிலே இன்று இருக்கக்கூடிய அமலில் இருக்கக்கூடிய சட்டம். காலப்போக்கிலே மனிதர்களிடத்திலே இது பற்றிய தலையாளர்கள் அதிலே சில திருத்தங்கள் தேவை, முன்னேற்றங்கள் தேவை என்று முன்மொழியப்பட்ட நேரத்திலே அவற்றுக்கான திருத்தங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களேன், ஒரு விஷயம், இந்த சட்டங்கள் யாவும் மார்க்கத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டவை. ஆனால் மனிதர்கள் உருவாக்கிய நேரத்திலே சில தவறுகள் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்கள் செய்த ஏற்பாடுகளிலே அந்த காலத்திலே பொருத்தமாக இருந்திருக்கும், ஆனால் இந்த காலத்திலே அது பொருத்தமாக இருக்காது. அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித்தந்த முறைப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட சட்டங்களை மனிதர்கள் தொகுக்கிற நேரத்திலே சில தவறுகள் அவர்கள் அறியாமல் விட்டிருப்பார்கள், விட்டிருக்கிறான். அவற்றை சீர் செய்து கொள்வது நம்முடைய கடமை. அந்த வகையிலே இவற்றை மறுபரிசீலனை செய்வதற்கு கடந்த 20 வருடமாக முயற்சி நடைபெறுகிறது. இன்று நாம் அதை பற்றிதான் எல்லா பக்கங்களிலும் பேசப்படுவதை பார்க்கிறோம். இந்த சட்டங்களிலே சில திருத்தங்கள் தேவை என்பது உண்மைதான். மனித சட்டங்கள் ஒன்று சேர்க்கப்படும் போது அவற்றிலே எப்பொழுதும் திருத்தம் இருக்கும். ஆனால் இறை சட்டங்களிலே திருத்தங்கள் வரமாட்டார். திருத்தங்கள் ஏன் இப்பொழுது வருகின்றது என்றால் அந்த இடங்களிலே மனிதர்கள் அதை தொகுத்து கொடுத்த நேரத்திலே விட்ட சின்ன சின்ன தவறுகள் அறியாமையினால் அல்லது அந்த நேரத்தில் அவர்களுக்கு பட்ட அறிவை வைத்து செய்வதனால் ஏற்பட்டிருக்கலாம். அவற்றையெல்லாம் அவர்களுடைய தலையிலே போட்டு அவர்களை கொலையாக சொல்வதற்கல்ல, அவர்கள் முன்னிருந்தவர்கள் நமக்கு இவற்றையெல்லாம் பாதுகாத்து தந்திருக்கிறார்களே, இதற்கு நாம் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பின்வருபவர்கள் முன்னே இருந்துவிட்டு சென்றவர்கள் நமக்காக செய்துவிட்டு போன பெரும் பணிகளை, நல்ல அரிய பணிகளை எல்லாம் நாம் பிழையாக விமர்சிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும். அவர்கள் அந்த காலத்திலே செய்த போது அது அந்த மட்டத்திலே அந்த அளவிலே நல்லதாக இருந்திருந்து அவர்கள் செய்திருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு இருந்த அறிவை வைத்து செய்திருப்பார்கள். இந்த அளவுக்கேனும் நமக்கு இந்த நாட்டிலே இந்த ஒழுங்குமுறைப்படியும் நம்முடைய மார்க்க அனுஷ்டானங்களிலே இருப்பதற்கும் நம்முடைய குடும்ப விவகாரங்களை மார்க்கத்தின் போதனைகளுக்கு உற்பத்தி செய்து கொள்வதற்கும் ஏற்பாடுகளை சட்ட அளவுக்கு கொண்டு வந்து தந்துவிட்டு போனதும் அது இவ்வளவு காலமும் நம்மிடத்திலே அமரிலே சட்ட ரீதியாக இருப்பதும் அந்த பெரிய மக்கள் செய்துவிட்டு போன பெரும் பணி என்பதை நாம் முதலில் நினைவில் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இப்பொழுது செய்ய வேண்டிய சில திருத்தங்கள், அந்த திருத்தங்கள் காலத்துக்கு தேவையானவை, அவை முன்னே உள்ளவர்களிடத்திலே இருந்து பெற்றதை நாம் திருப்பிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே ஒரு பெரும் பகுதி மிக நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் விவாகரத்து சட்டம். இதிலே ஒரு பகுதி முன்னேற்றம் தேவை. அந்த முன்னேற்றம் தேவையான பகுதிதான் அவர்களுடைய விவாகரத்து வரக்கூடிய நேரத்திலே செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள். அதிலே பெரிய அளவுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால் அதை ஒழுங்குபடுத்துவதிலே சட்டத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் என்று சொல்லலாம். ஒரு காதி நியமனம் பெறுவதற்கு காதியிடம் இருக்க வேண்டிய தகுதி தகைமைகள் உச்சபட்சம் சொல்லப்படாததும் மிக குறைந்த தகைமைகள் சொல்லப்பட்டிருப்பதும் இது பின்னடைவை நோக்கிச் செல்வதற்கு காரணம். இது 60, 70, 80 ஆண்டுகளுக்கு முன் இவ்வளவு தேவைப்பட்டிருக்கவில்லை. இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முந்தி அந்த காலத்திலே 80, 90, 100, 150 ஆண்டுகளுக்கு முன் முஸ்லிம் தம்பதிகளுக்கிடையிலே பிரச்சனைகள் வந்துவிட்டால் அந்த மகன்னாவில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர் அவருடைய வீட்டுக்கு எடுத்து ரெண்டு பேரும் முன்னிலையிலே இரு தரு திறத்தவர்களையும் அழைத்து அவ்விரு பக்கத்தாரிடத்திலும் உள்ள பெரியவர்களை கூப்பிட்டு சமரசம் செய்து அவர்களை ஒற்றுமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருந்திருந்தது. அதுதான் நாளடைவிலே இந்த தாதி நீதிமன்றம் என்ற பெயரை பெற்றது, அல்லது தாதி அமைப்பு என்ற பெயரை பெற்றது. அந்த நேரத்திலே பெரிய அளவுக்கு தகுதிகள் தேவைப்படவில்லை. அந்த பகன்னாவில் இருந்த பெரிய மனிதருக்கு அவருடைய வயதுக்கும் அவருடைய அறிவு முதிர்ச்சிக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் அவருடைய செல்வாக்குக்கும் உரிய மதிப்புக்கு எல்லோரும் கட்டுப்பட்டார்கள். ஆனால் 60, 70, 80 ஆண்டுகள் போய் இப்பொழுது பெரியவர்களுக்கு உரிய அந்த மரியாதை, அறிஞர்களுக்குரிய மரியாதை எல்லாம் எடுபட்டு போய் எல்லாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், நான் நினைக்கிறேன் நான் பெரியவன், எல்லோரும் எனக்கு கட்டுப்பட வேண்டும், நான் யாருக்கும் கட்டுப்பட மாட்டேன், எல்லோரும் என் பேச்சு கேட்க வேண்டும், நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் என்றுதான் நானும் வாழ்கிறேன், நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிறோம். இந்த நேரத்திலே இந்த காதி அமைப்பிலே சில திருத்தங்கள் எல்லாம் முன்னேற்றகரமான பல திருத்தங்கள் வர வேண்டியிருக்கிறது. காதி விசாரிக்கக்கூடியவன் காதிக்குரிய ஆளுநர் அவருக்குரிய முழு நேர ஒரு பீட்டராக அவர் இயங்குவதற்குரிய ஏற்பாடு பல திருத்தங்கள். இவற்றை செய்து முடித்துவிட்டால் இந்த திருமண சட்டம், திருமண மற்றும் திருமண முடிவு சட்டம் மிக அழகாக முறையில் இருக்கும். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விடுத்து இந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்போகிறோம் என்று போய் காதி நீதிமன்றங்கள் வேண்டாம், நாம் எல்லாம் போவோம் மெஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு போவோம், பொது நீதிமன்றத்திற்கு போவோம் என்கிற வாதம் ஓங்கி ஒழிக்க ஆரம்பித்தது. இதை செய்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் அல்ல, சிங்கள சகோதரர்களோ தமிழ் சகோதரர்களோ இதனை கேட்கவில்லை. நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தான் இதனை கேட்டார்கள். வீட்டிலே மூட்டை பூச்சி என்பதற்காக மூட்டை பூச்சியை கொள்ளுவதற்கும் இல்லாதிருப்பதற்கும் வழிதேற வேண்டியனால் வீட்டை தகர்ப்பதற்கும் நிர்மூலமாக்குவதற்கும் வழிதேடுகிற மதிக்கற்ற ஒரு புத்தியற்ற ஒரு வேலையை செய்வதற்கு வந்தவர்கள். அன்பர்களே, அருமையான தோழர்களே, தலையிலே தேர் இருக்கிறது என்பதற்காக தேனை இல்லாமலாக்கி தலையை பேரற்ற தலையாக ஆக்க வேண்டுமே தவிர தலையில் பேரென்பதற்காக தலையை வெட்டிவிடக்கூடிய முடிவுகளை நாம் எடுத்துவிடக்கூடாது. இன்று அது சர்வதேச மட்டம் வரைக்கும் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் முஸ்லிம் பெண்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்கிறது என்று காதி நீதிமன்றத்தில் எல்லாம் இப்படி எல்லாம் அளவுக்கு அதிகமாக அவுட் ஆஃப் ப்ரொபோஷன் ஒன்றின் அளவு அதை விடுத்து அதனை கூட்டி மிகவும் அதிகமாக சொல்லப்பட்டதனால் காதி நீதிமன்றத்தினால் இந்த நாட்டிலே மக்களுக்கு கிடைத்த நன்மைகள் மூடி மறைக்கப்பட்டது. இவ்வளவு காலமாக காதி நீதிமன்றத்திலே கிடைக்கப்பட்ட நன்மைகளை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வெறுமனே அதனுடைய டார்க் சைட், அதனுடைய கருத்து பக்கத்தை மாத்திரம் காட்டி தாதிகள் தாதி நீதிபதிகளாக செயல்பட்டவர்களுடைய செயல்களை எல்லாம் வலுந்தளிக்கக்கூடிய வகையிலே மிகவும் கேவலமாக எல்லா இடங்களிலும் பேசி பேசி இந்த காதி நீதிமன்றங்களை வேண்டாம் என்று இது எங்க போய் முடியப் போகிறது? அன்பு சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலும் இன்னும் திருத்த வேண்டும் என்று போராடத்தில் இன்னும் ஒரு படி மேலே சென்று முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பதாயில் அவருக்கு வழி தேவை. அதை நாம் விருப்பத்துக்குரியதாகவும் கட்டாயமானது அல்ல. முஸ்லிம் பெண் ஒன்றை தான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்க, ஒரு வழியின் அவசியத்தை சொல்லியிருக்க, வாப்பாவோ 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 யாரோ வந்து முடிச்சு வைக்கணும் என்று சொல்லியிருக்க, இன்று அதுவும் வேண்டாம், நாம் ஆணுக்கா பெண் சமமாக இருக்க வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒழித்து முஸ்லிம் பெண்கள் மீது அனாவசியமான கட்டுப்பாடுகள், பார்வையை சமத்துவம் பேணப்படுவதில்லை என்றெல்லாம் கருத்துக்களும் விட்டு பல இடங்களிலே பேசி இன்று அவர்களுக்கு வேண்டுமாம் என்ன தெரியுமா, ஆண் எப்படி சுதந்திரமாக முடித்துக் கொள்கிறானோ அதுபோல பெண்ணும் சுதந்திரமாக முடித்துக் கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு கேட்டிருக்கிறார்கள். அதுவும் வருவதற்கு இந்த நாட்டிலே முயற்சிகள் செய்திருக்கிறார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு வெளியில் உள்ளவர்கள் அல்ல, நமக்கு வெளியில் உள்ளவர்கள் அல்ல, நம்முடைய சகோதர சகோதரிகள் கேட்டு இந்த வாயிலை திறந்தால் எங்கே போய் முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய இஸ்லாத்திலே ஒரு உச்ச வரம்பு சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே பெண் தன்னை தானாக திருமணம் செய்து கொள்வதற்கு முடியாது. அவளை ஒரு வரிதான் ஒரு தாரியன் முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க, இப்படியான நேரத்தில் கூட பாய்ந்து ஓடுகிறவர்கள் ஏதோ ஒரு கட்டத்திலே நின்று தந்தையை கூப்பிட்டு அல்லது யாரோ ஒருவரை பொறுப்பான ஒரு வழியை கூப்பிட்டு திருமணத்தை செய்து கொடுக்கிற ஒரு கட்டாயத்தை உடந்த நிலையில் எடுத்துக்கிறதால் தான் விபச்சாரங்களில் இருந்து நாம் பாதுகாக்கப்படுகிறோம். இந்த நிலையிலே இந்த வழியெல்லாம் திருமணம் முடித்துக் கொடுப்பதற்கு அவசியமற்ற ஒன்று. தேவைப்பட்டால் மணாலி விரும்பினால் வைத்துக் கொள்ளலாம், மணமகள் விரும்பவில்லை என்றால் விட்டுவிட்டு சுயமாகத்தான் முடித்துக் கொள்ளலாம் என்று விட்டால் வீட்டிலே எந்த பெண்ணும் துணிந்து விடுவாள். ஞாபகத்திலே வையுங்கள், வீட்டிலே ஒவ்வொரு குட்டியும் துணியும், வாப்பாவுடைய சொல் கேட்டுத்தான் நான் திருமணம் செய்ய தேவை என்று இல்லை, நான் எப்படியும் வாழ்வேன், எவனுடனும் போவேன், எவனையும் கட்டிக்கொள்வேன் என்கிற நிலை வெகு தூரத்தில் இல்லை. இப்படி ஒரு மட்டரகமான தூர யோசனையும் ஒரு பொருத்தமில்லை. மார்க்கத்தின் சிந்தனையும் கிடையாது, மார்க்க அறிவும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸை எல்லாம் தம்முடைய சிந்தனைக்கும் சுய அபிப்பிராயத்துக்கும் உட்படுத்தி ஒரு கூட்டம், ஒரு பெரிய கூட்டம் அல்ல, மன்னிக்க வேண்டும் சகோதரி, விரைவில் செல்லக்கூடிய சில பெண்களும் சில ஆண்களும் அவர்களுக்கு ஓரளவு விரைவில் செல்லக்கூடிய மௌலவிமார் அவர்கள்தான் ஆதாரம். இந்த நாட்டிலே 9000 தாண்டி மௌலவிகள் இந்த நாட்டிலே இருக்கிறார்கள். அதில் ஒரு பெண்ணு 10 இருக்க முடியாத ஒரு மௌலவி அவர்களுக்கு ஆதாரம் சொல்வதற்கு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயுதங்களும் இதுவெல்லாம் வேண்டாம், தரம் உயர்த்துவதற்கு இந்த சட்டத்தை உயர்த்துவதற்கு சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தை மிதித்து நசுக்கி ஒரு ஏற்பாடு செய்ய முடியாது என்பதை சொல்லிக் கொண்டிருக்க பெண்கள் கூட்டம், ஒரு சின்ன கூட்டம், சிறு கூட்டம், இதற்கு ஒரு பெரிய கொடி, இதற்கு பெரிய ஆர்ப்பாட்டம், இதற்கு பெரிய மாநாடுகள், அன்பு சகோதரத்திலே மிகவும் கவலையாக இருக்கிறது. இதை கொண்டு போய் நிறுத்தி முஸ்லிம் சமுதாயத்திலே பெண்கள் அடக்கப்படுகிறார்கள், ஒடுக்கப்படுகிறார்கள், ஆணாதிக்கம் நிறைந்த சமுதாயம் என்றெல்லாம் ஒரு ரொம்ப மோசமான பிரச்சாரத்தை ஊட்டி இன்று நம்மை எல்லாம் ஒரு பிழையான பக்கத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். அன்பு நெஞ்சங்களை அவ்வாறு நல்லதார்களே, இது ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயம். யார் யாரெல்லாம் இந்த சிந்தனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கடந்த 10 மேல் விளக்கம் சொல்லி ஆயிற்று. அவர்கள் இதில் இருந்து விடுபடுவதாக இல்லை. இதுக்கு சொல்றது இனாஸ், குர்ஆனுடைய பாசிவ இனாஸ் என்று சொல்றது. சத்தியம் முன்னே தெளிவாக இருந்தும் மனமுறந்த தனமாக இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்வது. இது ஃபிரௌன், இது காரூன், இது அபூஜஹில், இது அபூலஹப். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனும் ஹதீஸும் ஒவ்வொருவருடையும் கருத்துக்குரியது அல்ல. குர்ஆனை விளக்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனை சஹாபிகள் நமக்கு தந்தார்கள். இந்த வெளிச்சத்தில் விளங்க வேண்டுமே தவிர 16 பிறகு என்னுடைய சுயபக்திக்கு அல்லாஹுடைய குர்ஆன் இருப்பதும் ரசூலுல்லாஹுடைய குர்ஆன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகிரங்கமாக பேசுவது அது ரிஜ்ஜத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், மதத்திறவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். குர்ஆன் பலதார மனத்தை அனுமதிக்கிறது தெளிவாக பேசுகிறார்கள். ஆண் பெண்கள் எப்படி தெரியுமா, அல்லாஹ் சொல்லியிருப்பான், நான் தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பகிரங்கமாக பேசுகிறார்கள். அல்லாஹ் சொல்லியிருக்கா என்று வைத்துக் கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க அந்த வார்த்தையுடையே இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டீங்க. நீங்க முஸ்லீம் என்று சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இப்படி ஒரு 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 மட்டரகமான இஸ்லாம், அவர்களிடத்திலே வளர்ந்து வந்திருக்கிறது. அறிவற்ற இஸ்லாம் அவர்களிடத்திலே வளர்ந்து வந்திருக்கிறது. மன இச்சைக்குரிய இஸ்லாம் அவர்களிடத்திலே வளர்ந்து வந்திருக்கிறது. எமக்கு முன்னுள்ளது வஹி அல்லது ஹவா, மன இச்சை அல்லது அல்லாஹ்வுடைய வஹி. வலா தத்தபில் ஹவா ஃபயுதில்லுக அன் சபீலில்லாஹ். அதன்படி வாழ்வேன் நான் முஸ்லிம். இல்லை ஹவா மன இச்சை, அதன்படி நான் வாழ்வேன் நான் முஸ்லிம் அல்ல. ரெண்டுல ஒரு முடிவுக்கு இந்த சகோதர சகோதரிகள் வர வேண்டும். எனக்கு இருப்பது ஸ்பெஷல் ரோஸ், விசேட சட்டங்கள். இந்த விசேட சட்டங்களை பொது சட்டத்திற்கு ஈக்குவலாக ஆக்க வேண்டும் என்றால் பொது சட்டத்திலிருந்து விசேட சட்டங்கள் தேவையும் கிடையாதே. பொது சட்டத்திலிருந்து விசேட சட்டங்கள் என்று வந்திருப்பதே நமக்கென்று தேவையான ஒழுங்குகளுக்காக அனுசரித்து கொடுக்கப்பட்டது. இது சிங்கள மக்களுக்கும் இருக்கிறது, தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. அது பொது சட்டம் நாட்டினுடைய யாப்பு அரசியல் அமைப்பிலிருந்து விதிவிலக்காக விசேடமாக கொடுக்கப்பட்டது. இது விசேடமாக கொடுக்கப்பட்டிருப்பதை பொது சட்டத்துக்கு ஏற்றாற்போல் ஆக்க வேண்டும் என்றால் இது ஸ்பெஷல் லாஸ் என்பதற்கு அர்த்தமே கிடையாது. ஒன்று மட்டும் என்று எங்களுக்கு விளங்குகிறது. பொது சட்டத்தின் படி வாழ வேண்டும் என்றால் பொது சட்டத்தின் படி வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதன்படி செய்து கொள்ளலாமே. ஏன் விசேட சட்டங்களை பொது சட்டத்துக்கு சமப்படுத்த முயல்கிறீர்கள்? அங்கே உங்களை பற்றி சந்தேகிக்க வேண்டியிருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, இந்த விஷயம் மிகவும் பாரதூரமாக போய் இன்று உச்சகட்டத்துக்கு போய் பெண்களுக்கு சாவுகளாக வரலாம் என்று அனுமதி கொடுப்பதற்கும், வழி இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளலாம் தேவை என்றால் என்று அனுமதி கொடுப்பதற்கும், காவி நீதிமன்றங்கள் இல்லாமலாக்கிவிட்டு அதனை தரம் குறைத்து ஏதோ சமரசம் செய்து வைக்கக்கூடிய சபையாக ஆக்குவோம் என்று கொண்டு போவதற்கும் இன்று பெரிய அளவு முயற்சிகள் செய்து ஒரு பெரிய எதிர்த்து வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ஆளுங்கள் விழித்துக் கொண்டு இவ்வளவு காலமாக விழித்திருந்தவர்கள் இன்னும் தங்களுடைய வேகத்தை கூட்டியிருக்கிறார்கள். சமூகத்திலே அக்கறை உள்ள ஆள் மன்னாத சகோதரர்கள், சட்டத்தரணிகள், துறைஞர்கள் வெளிவந்திருக்கிறார்கள். எல்லோரும் வேகமாக செயற்பட்டு இந்த ஒரு விரற்கு செல்லக்கூடிய ஒரு சில சகோதர சகோதரிகளுடைய அறியாமைக்கு நம்முடைய முழு மார்க்கத்துக்கு உரிய விஷயங்களை நாம் விட்டுக் கொடுக்க முடியாது, தாழை வாழ்க்க முடியாது என்பதனை தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் இந்த வெள்ளிக்கிழமையும் சென்ற வெள்ளிக்கிழமையும் வருகிற வெள்ளிக்கிழமையும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிம் விவாகத்து சட்டத்திலே என்ன முன்னேற்றம் தேவையோ அதற்கு மட்டும் நாங்கள் உடன்படுகிறோம். இந்த தேவையில்லாத கோஷங்களுக்கெல்லாம் நாம் உடன்பாடு இல்லை என்பதை இந்த நாட்டிலே நீதி அமைச்சருக்கும் இந்த நாட்டிலே அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதி உட்பட சொல்வதற்கான வேண்டி கையெழுத்து சேகரிக்கிற வேலையோடு நடைபெற்று வருகிறது. இன்றும் இந்த பள்ளியிலே இந்த நாட்டிலே எல்லா பள்ளிகளிலும் கையெழுத்து சேகரிப்பு நடைபெறுகிறது. எல்லோரும் நீங்கள் ஜும்மா முடித்துவிட்டு உங்களுடைய சுய விருப்பத்தின் பேர் யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை. நன்கு சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் என்றால் இந்த நாட்டிலே நீங்களும் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததியினரும் மார்க்க குருமியம் படி நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய மூதாதையர்கள் பண்டகன் காலமாக வாழ்ந்து வந்ததைப் போல வாழ வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அந்த காகிதத்திலே ஒப்பும் போட்டு உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்கள் என சம்பந்தப்பட்டவர்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறார்கள். எது எப்படியோ அன்பு சகோதரர்களே, பிரியமான தோழர்களே, மிகவும் ஒரு இரண்டு பக்கமும் கூர்மையான கத்தி ஒன்றின் மீது நடக்கக்கூடிய ஒரு பாரபூரமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் கண்மூடித்தனமாக இருக்க முடியாது. இந்த சட்டங்களை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இதனை பேசிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆனும் ஹதீஸும் இஜ்மாவும் கியாஸும் தான் நம்முடைய மூலாதாரங்கள். முஸ்லிம் நாடுகள் நமக்கு ஆதாரங்கள் அல்ல, முஸ்லிம் ஆட்களும் நமக்கு ஆதாரங்கள் அல்ல. சத்தியம் ஆட்களை கொண்டு அறியப்படுவதில்லை, ஆட்கள் தான் சத்தியத்தை கொண்டு அறியப்படுகிறார்கள் என்பதை நினைவில் கொண்டு நாம் இந்த விஷயங்களை தெளிவாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இந்த விஷயத்திலே எப்பொழுதும் அறிவையும் தெளிவையும் தந்து சத்தியத்திலே உறுதியோடு கற்றோடு வாழ வைப்பாராக. நம் அனைவரையும் இறுதி வரைக்கும் இந்த நாட்டிலே நம்முடைய மூதாதையர்கள் எப்படி இஸ்லாத்தின் மீது பற்றோடு அதன் போதனைகளிலே விழிப்போடும் இருந்து தெளிவோடும் இருந்து வாழ்ந்தார்களோ அதுபோல அதை விட இன்னும் சிறப்பாக வாழ வைப்பதாக நம்முடைய சந்ததிகள் வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியையும் இதே நிலையிலே இதைவிட மேம்பட்ட நிலையிலே இஸ்லாத்தின் போதனைகளை தம்முடைய வாழ்க்கையிலே நெறியாக கொண்டு பின்பற்றி வாழக்கூடிய எளிமையான முறையை அல்லாஹ் தஆலா பாதுகாத்துக் கொடுப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.